திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நம பார்வதிபதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நிழலே. தாயிலியாகும் சிவபெருமான் தனை தானும் தான் எனும் ஓர் கோயிலின் ஆரறிவாகிய நாமம் முன் கொண்டிருந்த வாயிலின் ஆணவமாகும் கபாடம் முன் திறந்து நோயிலியாகிய சொல்லிரை காட்டுவன் நோக்குதற்கே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு கருணையே வடிவமாக நமக்கு ஞான செய்திகளை அள்ளி வழங்கிய நமது நாவுக்கரசு பெருந்தகை சொல்லரசர் என்று போற்றப்படுபவர், அவருடைய பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து அருமையான முறையிலே தினந்தோறும் ஆன்மாக்கள் தனது அழுக்கெல்லாம் நீங்கி சுத்தியாவது, ஆன்ம சுத்தியாவதற்காக அருமையாக சைவ நிகழ்வுகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் நமது சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம், நேற்று நாம் இன்புறு நிலையை பற்றி பார்த்தோம். அதில் இன்னும் ஒரு பாடல், அதை நாம் பார்த்து கொண்டு இனி இன்னைக்கு அடுத்த விஷயத்துக்கு நாம் போயிடலாம். ஆன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைந்து உயிர் விளக்கம் பெற்ற பின்பாக இல்லையா இன்புறு நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதிலே உருகயிர் ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி, மறுகயிறு ஊசல் போல வந்துளவு நெஞ்சம், பெருகயிறு ஊசல் போல பிறைப்புல்கு சடையாய் பாதத்து, அருகயிறு ஊசல் ஆனேன் அதிகை வீரட்டனாரே என்று அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட தலமாகிய திருவதிகை வீரட்டானம் என்ற தலத்திலே இந்த அருமையான பாடலை நமக்காக பெருமான் வழங்கி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஊசல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊசல்னு சொல்லியாச்சுன்னா ஊஞ்சல், ஊஞ்சலைத்தான் அவ்வாறு நமக்கு அவர் எடுத்துரைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். கயிற்றுல ஊஞ்சலானது தொங்கிக் கொண்டிருக்கும், அந்த பலகை போன்று பிறையணிந்த சடையோடு உள்ள திருவதிகை வீரட்டானத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானே என்று அவரை வணங்கி, என்னோட மனமானது எப்படி இருக்குன்னா அந்த கயிற்றில் தொங்க விடப்பட்ட ஊஞ்சல் பலகை மாதிரி அங்கும் இங்கும், ஊஞ்சல் பலகை என்ன செய்யும், இங்கும் அங்கும் அசைந்து ஆடிக்கொண்டே இருக்கும். அதுபோல் என் மனமானது எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கின்றது, அசைந்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. எப்படி அப்படின்னா, பொறிவயப்பட்டு, ஐம்பொறிகளின் வசப்பட்டு, நிலையில்லாம இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் என்ன செய்யுது, மறுகயிர் ஊசல் போல மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி வேற உழந்து கொண்டே இருக்கிறது. கயிறு அருந்தாச்சுன்னா ஊஞ்சல் பலகை எப்படி தரையை சேருமோ அதுபோல உன்னுடைய அருளால் உலகப்பற்று நீங்கிய நான் உன் திருவடிகளை சேர்ந்து பேரின்பம் அடைகின்றேன் என்று மிக அழகாக நமக்கு அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பாடல்ல உலகப்பற்று, உயிர்கள் வந்து உலகப்பற்றோட வசப்பட்டு நிலையில்லாமல் அலைவதையும், இறைவனால் ஞானம் உணர்த்தப்பட்ட போது உண்மை இயல்பை உணர்ந்து கொண்டு அந்த உலகப்பற்றிலிருந்து விடுபட்டு இறைவனை பற்றி கொள்வதையும் உணர்த்துவதற்காக இந்த ஊஞ்சலை நமக்கு ஊஞ்சல் ஆடுவதை உவமா, தெரிஞ்சதை வச்சுதான் தெரியாத விஷயத்த புரிய வைக்க முடியும் என்பதால் அங்ஙனம் நமக்கு அவர் எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். கயிறு உரு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி. இப்படின்னு நம்ம கொண்டு கூட்டணும்னா அந்த பொருள் ஈஸியா புரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் மாறி மாறி பற்றி, ஒன்றிலும் அமைதி பெறாமல். ஒரு விஷயத்தை சிந்திச்சிட்டு இருக்கையில அடுத்த விஷயம், இதை சிந்திச்சிட்டு இருக்கையில இல்ல இல்ல அது, இப்படி மாத்தி 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 சிந்தித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் எதுலேயுமே நம்ம மனசு வந்து அமைதி வராது. அமைதி இல்லைன்னா என்ன இருக்கும், சஞ்சலம் இருக்கும். அப்ப சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய மனம் எதற்கு ஓமையாக சொல்லப்படுகிறது என்றால் அசைந்து ஆடிக்கொண்டு இருக்கும் ஊஞ்சலுக்கு ஓமையாக சொல்லப்படுகிறது. அந்த ஊஞ்சலானது ஆடுகின்றவரை தாங்குது இல்லையா, அது தாங்கி கொண்டு என்ன செய்து பல அந்த ஊசல் அப்படிங்கிறது ஆடுபவரை தாங்கக்கூடிய அந்த ஊஞ்சல் பலகையை குறிக்கி. இந்த ஒன்று விட்டு ஒன்று பற்றுதல் அப்படின்னா எதையாவது ஒன்று நுகர்ந்தால் அதில் அமைதி வர வேண்டும். எதை நுகர்ந்தாலும் அமைதியே வருவதில்லை இல்லையா. இந்த பொருள் நுகர்ந்தேன் எனக்கு அமைதி இல்லை, இப்ப அடுத்த பொருள், இப்ப அடுத்த பொருள், இப்படி ஒவ்வொரு பொருள் மேலேயா நம்முடைய நாட்டம் போக பொருள்கள் மீது சென்று கொண்டே இருப்பது. இப்படியே இதிலேயே இருந்தால் என்றுதான் பேரின்பத்தை நாடுவது. ஆகையால் தான் அவர் நமக்கு மிக அழகாக இந்த இன்பங்களிலேயே மனம் சென்று கொண்டிருக்கும் வரை நிச்சயமாக நமக்கு முக்தி கிடைக்காது, பேரின்பம் கிடைக்காது. அப்படியானால் பேரின்பம் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி கயிறு அருந்தா ஊஞ்சல் தரைக்கு வந்துருதோ, தரைதான் ஆதாரம். இப்ப நம்மள ஊஞ்சலை தாங்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா ஊஞ்சல் நம்மை தாங்கவில்லை, தரைதான் ஆதாரம். அதுபோல நமக்கு சிவம் எப்போதும் கருணை செய்வதற்காக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு சிவப்பற்றோட இருக்கணுமே தவிர உலகப்பற்றை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செஞ்சிடணும், குறைச்சிடணும். திருவடியில தான் நம்ம பற்று வைக்கணுமே தவிர இந்த மலப்பற்று கூடாது. மலப்பற்றினால ஆன்மாக்களுக்கு உண்டாகக்கூடிய உலக பொருள் பற்று, அது வந்து உயிர் பற்று, இதெல்லாம் செயற்கை. இது சிவபெருமானுடைய திருவடியை சேருவது வந்து இயற்கை. அப்ப இயற்கைக்கு மாறாக செயற்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப பொருள் பற்றும் உயிர் பற்றும் செயற்கைங்கிறதுனால அது அருளினால் நீங்கினால் இயற்கையான இறைவன் திருவடியை நாம் அடையலாம் என்பது மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமது மேகண்ட சாத்திரங்களிலே சிவஞான போதம் அதிலே 8ஆம் சூத்திரம் 4ஆம் அதிகரணத்தில் இனி இவ் ஆன்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீபாதத்தை அணையும் என்று மேற்கோள் ஏதுவாக, ஊசல் கயிற்றால் தாய் தரையேயாம் துணையாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. காண்க, அதேதான் இன்னைக்கு அவர் முன்னால நமக்கு தோத்திரத்துல சொன்னதுதான் பின்னாடி நமக்கு மேகண்ட தேவநாயனாரும் 8ஆம் சூத்திரத்துல நமக்கு ஊஞ்சல் அருந்தால் தரை ஆதாரமாவது போல இறைவன் தான் நமக்கு ஆதாரம் என்பதை மிக தெளிவாக அதை சொல்லுவதற்கு இதை வைத்து தான் நமக்கு ஒரு உதாரணமாக காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஞானிகளுக்கு ஒத்த கருத்து தான் இருக்கும். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தன இவங்களை அதிட்டு நின்று இவர்களுக்கு அதை சொல்ல வைப்பது சிவபெருமான் தான். இதே கருத்து நமக்கு திருக்குறள்லையும் வருது. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் என்று மிக அழகாக திருக்குறளிலும் இதே கருத்து தான் நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. இவர் சமண சமயத்துல இருந்தாரு, அதனால என்ன செஞ்சாரு, அங்கே பாடலிபுத்திரத்திலிருந்து வந்து தமக்கையாராகிய திலகவதியாரை வந்து வணங்கி அவர்கள் அளித்த திருநீற்றை திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப ஒருவார பூசி கொண்டார் என்று பெரிய புராணம் நமக்கு சொல்லும். அதற்கு அடுத்தபடியாக இறைவனை வணங்கி பதிகம் பாடி சூளை நோய் நீங்க பெற்று அந்த பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டதுனால அந்த பெற்ற நிலையில தன்னோட நிலை எப்படி இருந்தது, இப்ப இறைவனுடைய அருள் பெற்ற நிலையில தனக்கு எப்படி இருக்கிறது என்று மிக அழகாக அவர் இந்த பாடலின் மூலம் நமக்கு அந்த எது நமக்கு ஆதாரம் என்பதை மிக தெளிவாக எடுத்து உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக இன்று நாம் ஐந்தெழுத்து அருள் ஐந்தெழுத்தோட சிறப்புகளை நமக்கு, அதான் ஐந்தெழுத்து வந்து நமக்கு ஒரு சாதனம், அதை பற்றி நமக்கு சித்தாந்தம் என்ன சொல்கிறது, அதை பற்றி நமக்கு நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஐந்தெழுத்து என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆகையால் அதனை மனதில் கணித்துக் கொண்டே இதனை கேளுங்கள். அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூலும் தெரிய புகின் என்று மிக அழகாக. அருள் நூல்னா சிவாகமங்கள், ஆரணம்னா வேதம், அல்லாததுன்னா இது ரெண்டும் அல்லாத ஏனைய ஞான நூல்கள். இது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் என்ன தெரியும்னா, ஐந்தெழுத்தையோட பொருளைத்தான் எல்லா நூல்களும் நமக்கு உணர்த்துகின்றன அப்படிங்கிறத அந்த குறள் நமக்கு சொல்லுது. அடுத்து, இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உற நிற்கும் ஓங்காரத்துள் என்ற மிக அழகான ஒரு குறள். ஓங்காரம்னா நமக்கு தெரியும், ஓம் என்னும் பிரணவம். இறைனா சிவம், சக்தினா அருள், அடுத்து ஆவிங்கிறது உயிர், அடுத்து பாசம் அப்படிங்கிறது ஆணவ மலத்தையும், எழில் மாயை அப்படிங்கிறது மாயையை செலுத்தக்கூடிய திரோதான சக்தி. இப்ப சிவம் வந்து சீனு சொல்லப்படுது, அந்த சிவாய நம அப்படின்னு சொன்னா, சி வந்து சிவத்தையும், வ வந்து அருளையும், ஏ வந்து உயிரையும், ந வந்து திரோதானத்தையும், ம வந்து ஆணவத்தையும் குறிக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்ப அந்த ஓம் என்னும் பிரணவம் பொது, அது ஒன்று விரிவான சிறப்பு தான் அஞ்செழுத்து மந்திரம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனா அந்த பிரணவத்துல அஞ்செழுத்தோட பொருள் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அதை சுருக்கினால் ஓம், விரித்தால் ஐந்தெழுத்து என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, ஊன நடனம் ஒரு பால், ஒரு பாலா ஞான நடம் தான் நாடு நடுவே நாடு அப்படின்னு சொல்லிட்டு, திரு ஐந்தெழுத்து வந்து சிவைய நமன் இருக்கு, நமசிவையன் இருக்கு. இந்த நமங்கிறது திரோதானமும் நம்ம அந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியதை குறிக்குது, அதை ஊன நடனம்னு சொல்லுவாங்க. சிவைய நமன் சொல்லும்போது சிவன் வருதுல, அது முக்திக்கு காரணமாக அமைகிறது, ஆகையால் அதற்கு ஞான நடனம் என்று பெயர். இந்த இரண்டையும் சார்ந்து இருக்கக்கூடிய உயிரும் அதிலே நடுவிலே இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். திரோதானம்னா என்னது? இறைவனுடைய மறைப்பு சக்தி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து, விரிய மன மேவி எவ்வை மீள விடா சித்தம் பெரிய வினை தீரப்பெறும் என்று. இறைவனோட திரோதான சக்தி வந்து என்ன செய்து, உயிரை பற்றியுள்ள மலங்களை எல்லாம் தொழிற்படும்படி செய்கிறது. மலம் தொழிற்பட தொழிற்பட உயிர்கள் வந்து இறைவனை மறந்து உலகப்பற்றிலேயே உழல்கிறது. அதோட சக்தி, அந்த மலமானது தொழிற்பட தொழிற்பட அதோட சக்தி வந்து நாளடைவில் தேஞ்சிக்கிட்டே வருது. அப்ப மலசக்தி நீங்கியவுடன் திரோதான சக்தி வந்து அருள் சக்தியாக மாறிவிடும். மலம் நீங்கி உயிர் வந்து அருள் சக்தியினால் சிவத்தை அடைந்து இன்புற முடியும் என்பதை இதில் கூறியிருக்கின்றார். அடுத்து, திரு ஐந்தெழுத்தில் சிவத்தை குறிப்பதால் இந்த சிகரம் சி அப்படிங்கிறது சிவய நமன் உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி உச்சரித்தால் உயிர்களை பற்றியுள்ள மலமானது நீங்கும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, ஆர் ஆதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேலோதும் பற்று அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிர்களுக்கு வந்து ஆதாரமான சிவபெருமானை குறிக்கக்கூடிய சிகாரத்தை முதலில் வைத்திருக்கக்கூடிய சிவாய நமன் ஓதணும்னா உலகப்பற்று நீங்கும். அப்படி அப்படி அதுதான் நமக்கு மிக மிக சிறந்தது என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, சிவ முதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும்படி என்று. சிகர வகரங்களை முதலாக வைத்து சிவாய நமன் உச்சரிக்கிறதுனால பிறவி துன்பம் நீங்கும். நம்ம எதற்காக அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்றோம், பூஜை எல்லாம் பண்றோம், ஜபம் பண்றோம்? பிறவி நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக. வினை நீங்கணும், வினை எப்படி நீங்கும்? பிறவி நீங்கினாதான் வினைய நீங்கும். வினை நீங்கினா பிறவி நீங்கும். இது வந்து வீடு பேறு வேணும் நினைக்கிறவங்க சிகாரத்தை முதலாக வைத்துள்ள ஐந்தெழுத்தை ஓதுவது முறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி அருளி எவை வாழ்விக்கும் மற்ற அதுவே ஆசையில் உருவமாம் அங்கு அப்படின்ட்டு. அதாவது, திருவருள் தான் ஆன்மாவை சிவத்தோடு நமக்கு சேர்த்து வீட்டின்பத்தை தருகிறது. அந்த திருவருள் தான் சிவபெருமானுக்கு தூய திருமேனியாகவும் இருக்கிறது என்பது இதிலே சொல்லப்பட்டு, ஆசின் ந வா நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு என்று. சிவாய நமங்கிறது உயிர் வந்து யகரத்துக்கும், அதாவது வகரத்துக்கும் நகரத்துக்கும் நடுவில் இருக்கு. சி வ ய நம அப்படின்னு சொல்லும்போது வகரத்துக்கும் நகரத்துக்கும் நடுவில் ய என்ற எழுத்தாதான் உயிரை குறிக்கும், அது இருக்குது. அப்ப சிவைய சிவங்கிறதுல உயிர் வந்து வகரத்திற்கும் சிகரத்திற்கும் இடையில இருக்கு. அதனால சிவாய நமன் சொல்றதை விட சிவைய சிவன் உச்சரித்தால் இன்னும் சிறப்பாகும் என்று மிக அழகாக அதை நமக்கு, அதாவது ரெண்டு பக்கத்திலையும் சிவத்தையும் சக்தியும் அது சார்ந்து இருக்கிறது என்று நமக்கு உணர்த்துகின்றார். எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து என்று. எல்லா ஞான சாத்திரங்களும் ஆன்மாவானது சிவத்தையும் சக்தியும் விட்டு நீங்காத நிற்க வேண்டிய நிலையைத்தான் நமக்கு எடுத்து உரைக்கின்றது என்று மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது ஐந்தெழுத்தை பற்றி அவர் நமக்கு மிக அழகாக ஒரு ஐந்தெழுத்து பதிகமே நமக்கு பாடி தந்திருக்கிறார் என்றும் நாம் பார்க்கின்றோம். அது அல்லாமல் திருப்புகலூர் தலத்திற்கு அவர் அருளியது, விண்ணினார் மதிசூடிய வேந்தனை எண்ணி நாமங்கள் ஓதி எழுத்து அஞ்சும் கண்ணினார் கழல் காண்பிடம் ஏதெனில் புண்ணியன் புகலூரும் என் நெஞ்சுமே என்று சொல்கிறார். இப்ப இவர் எங்கே இருக்கின்றார், இறைவன் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டோமானால் அஞ்செழுத்தை ஓதுபவர்களுடைய நெஞ்சிலே அவர் வீற்றிருப்பார் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடலிலே அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். வேந்தன் அப்படின்னா ஆட்சி செய்பவர், ஆள்பவர்னு அர்த்தம். ஆட்சி உலகை உடையாய் போற்றி அப்படின்னு இவரே போற்றி திருத்தாண்டகத்துல இறைவனை வணங்குகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்தான் உலகிற்கே சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்பதால் அவரை வேந்தன் என்று வணங்குகின்றார். அவருடைய நாமங்கள் இல்லையா, நாமங்கள் எழுத்து அஞ்சும் எண்ணி ஓதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அஞ்செழுத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை உணர்ந்து அதை ஜெபித்தோம் என்றால் நமக்கு பலன் அதிகம் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் வந்து பலவகை திருத்தாண்டகம் அப்படிங்கிறதுல 10வது பாட்டுல எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாமே என்று சொல்லுகின்றார். சிவபெருமானுடைய எண்ணற்ற நாமங்கள் எல்லாமே அஞ்செழுத்துல அடங்கிரும். அவருக்கு அஞ்செழுத்து வந்து நாமமாகவும் இருக்கும், அப்புறம் அதுவே மந்திரமாகவும் இருக்கும். அவருடைய எல்லா நாமங்களும் அஞ்செழுத்தில் அடங்குகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். நாமங்கள் எழுத்தஞ்சும் எண்ணி ஓதி அப்படின்னா எண்ணி ஓதுலன்னா ஓதும் போது ஒவ்வொரு எழுத்து இன்னென்ன பொருளை குறிக்கிறது அப்படின்னு கருதி சிகாரமாகிய சிவமும் யகாரமாகிய உயிரும் ஆண்டான் அடிமை தொடர்புல நிற்கக்கூடிய முறை நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். அவர் நம்ம ஆண்டான் அப்படிங்கிற நம்ம அடிமை அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்போது இருக்கணும். அடுத்து உயிர் வந்து மகாரமாகிய மலத்தையும் நகாரமாகிய திரோதான சக்தியும் கடந்து நின்று வகாரமாகிய அருட்சக்தி இல்லையா, அதன் வழியாக சிவத்தை அடையக்கூடிய முறையையும் மனசுல நம்ம அப்படி கசிந்து உருகி நினைத்து கொண்டு அப்படி மனதாலேயே கணிக்கணும். கணித்தல்னா மனதாலேயே தான் நினைக்கணுமே தவிர வாய் அசையக்கூடாது. சத்தமா சொன்னா கொஞ்சம்தான் பலன், கொஞ்சம் நமக்கு மட்டும் கேட்கற மாதிரி சொன்னா அதை விட கொஞ்சம் கூடுதல் பலன், உதட அசரை மாதிரி சொன்னா அதை விட கூடுதல் பலன், உதடும் அசையாமல் மனதால் கணித்தால் அதிக பலன். ஆகையால் இறைவனுடைய நாமத்தை மனதால் கணிப்பதே நமக்கு சிறந்த நன்மை பயக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இந்த பாடல். அது வந்து மிக அழகாக, அதாவது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்றார், உன்னுடைய நம்பன் நாமும் நமச்சிவாயவே என்று அது நமது ஞானசம்பந்த பெருமானும் சொல்லுகின்றார். ஆகையால் அந்த நாமத்தை நாம் பொருள் உணர்ந்து சிந்தித்து ஓதணும். பொருள் உணர்தல்னா என்னது, மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ந என்பது திரோதான சக்தியை குறிக்கும், ம என்பது மலத்தை குறிக்கிறது, சி என்பது சிவபெருமானை குறிக்கின்றது, வ என்பது அருள் சக்தியை குறிக்கிறது, ய என்பது உயிரை குறிக்கிறது. அப்ப 8வது சூத்திரம் நமக்கு என்ன சொல்லுது, விதி எண்ணும் அஞ்செழுத்தே அப்படின்னு சொல்லுது சிவஞான போதம். அப்ப விதிப்படி அதை கணிக்க வேண்டும் என்றால் இந்த அஞ்செழுத்துக்கு உள்ள விரிவு அந்த பொருளை உணர்ந்து அதை மனதால் கணிக்க வேண்டும். கணித்தால் நாம் நல்ல பூரணமான ஒரு பலனை பெறலாம் என்று மிக அழகாக சொல்லுகிறார். ஆக அகக்காட்சி உண்டாவதற்கு புறக்காட்சி வேணும். அந்த புறக்காட்சிக்கும் அந்த அகக்காட்சிக்கு புறக்காட்சியோட சேர்ந்து ஐந்தெழுத்து ஓதுதலும் வேண்டும். அப்பதான் நமக்கு மனசுக்குள்ள இறைவனை கண்டு வழிபட முடியும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உனது நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே என்று வேண்டுகிறார். நாம எல்லாம் ஆலயத்துக்கு போறோம், ஆனா இப்படி கேட்கணும்னு தெரியாது. நம்ம என்ன கேட்கணுமோ அவ்வளவு இதுல அழகா சொல்லிட்டார். தாயுடைய கர்ப்பப்பையில இருக்கும் போதே இறைவன் நம்மோடு ஒன்றாகவே இருப்பதால் அவர் நமக்கு எல்லா விஷயங்களையும் உணர்த்தி கொண்டே வேறு இருக்கின்றார், சும்மாவும் இருக்கல. அப்போ அதையெல்லாம் கேட்டோன்னே இந்த உயிர் அப்படியா அப்படியா அப்படின்னு அப்பத்திலேருந்து அவரை வழிபடணும்னு ஒரு உணர்வோடு தான் இருக்குது. இதில் கூட வரும், நம்ம திருவம்பாவையில் கூட வரும், அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். பெருமானே நீ எங்கள் கூட கருவறையில், எங்கள் தாயோட கருவில், எங்கள் துணையாக நீ கூட இருக்கும்போதே நாங்கள் உன்ட்ட எல்லாம் சொல்லிட்டோம்ல, நாங்கள் இப்போ திருப்பி சொல்கிறோன்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, கருவாய் கிடந்து, அதான் கருவுற்ற நாள் முதலாக, சரியா? அப்ப கருவாய் கிடந்து உன் கழலே ஒரு ஏகாரம் கொடுத்தாச்சு, திருவடியை மட்டுமே சிந்தித்துக் கொண்டே இருந்திருக்கிறார், அதையே நினைத்துக் கொண்டு இருக்கின்றார். அடுத்து உருவாய் தெரிந்து உரு வந்த பின்பாக, இல்லையா, உருவாகி பிறந்து, அதான் காரைக்காலமையாரை பத்தி சொல்லும் போது பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து என்று சொல்லாங்க இல்லையா, அப்படியே சிவபெருமானை பத்தி தான் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இங்கேயும் உருவாய் தெரிந்தவுடன் உன நாமம் பயின்றேன் உனதாவது, உன்னுடைய அருளால் உன்னுடைய நாமத்தை நான் அழகாக ஓதினேன். அதை சொல்றாரு இல்லையா, இது வந்து நம்ம சாமர்த்தியெல்லாம் கிடையாது, நம்ம ஒரு நாலு நூலை படிச்சுட்டோம், அதனால நாலு விஷயம் நமக்கு தெரிஞ்சுட்டுங்கிறதுனால நம்ம செய்யறதெல்லாம் சாத்தியமே ஆகாது. குரு வேணும், குரு இல்லாம எதுவுமே சாத்தியமே கிடையாது, குருவருள் இல்லைன்னா திருவருளே கிடையாது. அதனால நமது திருவாசகத்துல மணிவாசக பிறந்தகை சொல்லுவாங்க, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், அவர் கொடுத்தாரு நான் பெற்றுக்கொண்டேன் என்று. தவம் செய்தால் அது கிடைக்கும், சரியை கிரியை யோகமாகிய தவத்தை செய்தால் இந்த ஐந்தெழுத்து உபதேசத்தை இறைவன் நமக்கு கிடைக்கும்படி செய்வார் அப்படின்ட்டு. இந்த ஐந்தெழுத்தை சொல்ல வேண்டும் இல்லையா, உந்த நாமம் பயின்றேன் உனது அருளால் முடிஞ்சது, திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், அதாவது திருவெண்ணீற்றை சிவாய நம என்று கூறி பூசிக்கொண்டேன் என்று சொல்கிறார். அந்த சிவபெருமானுடைய பேரருளால் நம்முடைய பசுத்துணாம் பசுக்கள், நம்முடைய பசுத்துவம் நீங்கி சிவத்துவம் பெறும் பொருட்டு சிவாய நம என்று நீரணிய வேண்டும் என்பதை இதில் நமக்கு குறிப்பால் உணர்த்துகின்றார். நான் அஞ்ஞனம் அணிந்தேன் ஆகையால் தருவாய் சிவகதி, நீ எனக்கு சிவகதி ஆகிய முக்தியை தர வேண்டும், வீடு பேட்டினை தர வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு அதிலே கூறியிருக்கின்றார் பாதிரி புலியூர். இறைவனிடம் அஞ்ஞனம் வேண்டுகின்றார். இந்த கருவாய் கிடந்து நினைக்கிறது வந்து எப்படி யாரால சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களெல்லாம் கருவிலேயே திருவுடையார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, சிவாய நம அப்படிங்கிறது சூக்கும ஐந்தெழுத்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அவரை வணங்குவதற்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த வரியையும் நாம் எப்போதுமே மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். பயிலுதல் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருத்தல், எப்படி ஓத வேண்டுமோ அப்படி விதிப்படி ஓதுதலுக்கு பேரு பயிலுதல் அப்படின்னு பேரு. இந்த திருநீர் அணிவதை பற்றி இப்ப வந்து எல்லாரும் வந்து நிறைய சின்னங்கள் அணிந்து கொள்கின்றார்கள், அந்த குறியீடு மயமா தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ பசுவாகிய தூய்மையான ஒரு விலங்கு அதோட கருநிற சாணத்தை தீயால் சுட்டு தூய வெண்ணீராக வெள்ளை நிறத்தில் ஆக்குதல், சுக்குமமாகிய இருள் நிற மலத்தால் பற்றப்பட்ட மக்களோட உயிர் வந்து மெஞ்ஞானத்தால் மலத்தன்மை நீங்கி வெள்ளிய அருளொளி நிறைந்ததாக இருக்கும், சிவத்தன்மை அடைவதாக அது மிக்க, அதாவது சிவத்தன்மை இந்த உயிரை அடைவதற்கு அது ஒரு குறியீடாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு விரும்பின குறியீடுகளை அணிந்தாலும் திருநீர் அணிபவர்களை கண்டால் எல்லோரும் ஏதாவது ஒரு பேச்சை பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், அதை பழிக்கின்றார்கள். அதை வந்து உண்மையிலே திருநீற்றோட சிறப்பை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தவறை நாம் செய்ய மாட்டோம். சிவ சின்னங்களுள் ஒன்று திருநீர், அதற்காக ஒரு பதிகமே பாடியிருக்கிறார் நமது ஞானசம்பந்த பெருமான். அது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதெல்லாம் அதிலே சொல்லப்பட்டிருக்கும். இங்கிருந்து ஒரு சிறு தீ பற்றிய கரித்துண்டு, ஒரு கரித்துண்டு இருக்கு, அதுல வந்து ஒரு சிறு தீய வைக்கிறோம். ஒரு சிறு தீய பற்றியன உடனே அந்த கரித்துண்டு வந்து என்ன செய்யுதுன்னா, அதை ஊத ஊத அந்த நெருப்பு பட்டு அந்த கரிய நிற துண்டு வந்து, கரித்துண்டு வந்து அப்படியே நல்ல தகதகன் அந்த நெருப்பு வண்ணமா மாறிடுது. அத மாதிரி ஒருவன் வந்து அஞ்செழுத்தை ஓத ஓத அஞ்செழுத்துல இருக்கக்கூடிய அருள் சக்தியால மலத்தன்மையில இருந்து நீங்கி சிவத்தன்மையை அடையலாம். ஆகையால் சிவகதி அப்படிங்கிறது சிவத்தை சார்தல். அதான் வீடு பேருன்னு சொல்லப்படுவது. அதற்கு திருவாய் பொலிதலும் திருவாய் பொலிய சிவாய நமனு நீர் அணிதலும் மிக மிக காரணமாக அமைகிறது என்பதை நமக்கு இந்த பாடலின் மூலம் பெருந்தகை நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இனி வச்ச பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி மனத்தமைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின் அல்லால் மொய்த்த கதிர்மதி போல்வார் அவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சே என்று வினவுகின்றார். பெறலாமோ அப்படின்னு கேட்டா பெற முடியாது அப்படிங்கிறது தான் பொருள். அதுல மிக அழகாக நான் ஒரு கருத்தை கொண்ட இந்த பாடல், வச்ச பொருள் நமக்கு ஆம், அதாவது உலகத்துல பல காலமும் கஷ்டப்பட்டு நாம சேகரிச்ச பொருள், அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வேற வச்சிருக்கோம். இதையெல்லாம் தனக்கு அந்த பொருளான பின்னால தனக்கு பயன்படும் இல்லையா, அது மாதிரி அஞ்செழுத்தை வந்து பல்காலும் ஓதி பயின்று வந்தால் அது தன்னிடத்தில் அதனால உண்டாகக்கூடிய அருள் விளக்கமானது சிவப்பேறு அடைவதற்கு பின்னால சிவப்பேறு அடைவதற்கு பயன்படும் அப்படின்னு சொல்றார். சரி, அப்ப உலக பொருட்களின் மீது உள்ள மயக்கத்தை விட்டு அதனால் நமக்கு நிச்சயமாக மெய்யறிவு கிடைக்காது என்பதால் அதன் மீது உள்ள பற்றை நீக்கி சிவப்பற்றோடு நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறியுள்ளார் அடிகள். அறிவிலா பேதை நெஞ்சே என்று சொல்லுகின்றார் இல்ல இந்த பாடல்ல, நமக்கு நெஞ்ச பார்த்து சொல்லும் போது அறிவுங்கிறது, அப்ப நமக்கு என்ன அறிவு இல்லை, யாருக்காவது உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் தான் வரும். அறிவு எல்லாருக்கும் இருக்கும், அது சிற்றறிவு. இங்கே அறிவிலா பேதை நெஞ்சேன்னு சொன்னா மெய்யறிவு. ஆக அந்த சிவஞானம் இல்லை என்பதை இந்த பாடலிலே நமக்கு, என்ன சிவஞானம் இருந்தால் நிச்சயமாக உலக பொருட்கள் மீது பற்று வரவே வராது என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்து என்ன சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு ஆகும் என்று சொல்லி மனத்து அமைத்து, இது எல்லாமே உன் மனசுக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டே இருக்கு. இந்த பாடல்ல வந்து நெஞ்சு மனம் சித்தம் எல்லாம் வருது, ஆனா இந்த பாடலை பொறுத்தவரையில் எல்லாமே ஒரே பொருளைத்தான் நமக்கு தருகிறது. மற்ற இடங்களை நம்ம வெவ்வேறு பொருள் சொல்லுவோம், ஆனால் இங்கே ஒரே பலன்தான் பொருள் தான் தருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆன்மாவுடைய நலமும் அதுக்கு கருவியா இருக்கக்கூடிய மனத்தோட நலமும் ஒன்றுதான் அப்படிங்கறது நமக்கு தெளிவா உணர்த்தப்பட்டிருக்கு இந்த பாடல்ல. அப்போ நிலையில்லாத உலக பொருள் போல இல்லாம நிலையுள்ளதாக பயன்படுவதாய் உள்ளது அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறாரு. நிலையற்ற பொருளுக்கும் நிலையுள்ள பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத இந்த பாடலின் மூலம் நமக்கு தெளிவாக எடுத்து உணர்த்துகின்றார் இல்லையா. அப்ப நம்ம மனசுல வந்து என்ன வைக்கணும், நம்ம சித்தம் ஒருக்கி சிவாய நமன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அஞ்செழுத்தை தான் நமக்கு இந்த இடத்துல வலியுறுத்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம்.